மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இந்த தேவன் தந்த பலியில் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்த இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்ம எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்வோரின் தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தியவர், தர்மையான நாளில் நாம் உயிரோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக வார்த்தை வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், உயிரளிக்கிறவர். இந்த ஆண்டவர் சொல்வதை கேட்டு நம்முடைய வாழ்விலே சிறிய சிறிய மாற்றங்களை நம்ம கொண்டுட்டு வருவோம். உடனே நம்ம ஒரே நேரத்தில் புனிதராக மாற முடியாது என்பது நமக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ஆனால் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, ஒரு ஒரு அடியாக நீ உயர்ந்து தந்தையிடத்திலே போ, தந்தை நிறைவுள்ளவராயிருப்பதை போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் என்கிற அந்த வாழ்த்தொழியை, அந்த அழைப்பை கடவுள் நமக்கு முன் வைக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவருடைய பாதத்திலே எது சரியானதோ அதை செய்ய தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவாயிரான புனித மார்ட்டினின் வாழ்வாலும் சாவாலும் மாற்றியுற்ற நீர் எங்கள் இதயங்களில் உமது அருளின் வியத்தகு செயல்களை புதுப்பித்தருளும். அதனால் சாவோ வாழ்வோ எதுவும் உமது அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதிருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். போதனையில் நினைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4-9 வரை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை, இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர்கிறிஸ்துக்கள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோ
படி நடப்போ
முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதீர். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கையின்
திருச்சட்டப்படி நடப்போ
பேடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நானும் சொற்களை கடைபிடித்து
திருச்சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கு.
அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 26 தொடக்கம் 37 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள். நட்டார்கள் கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று நம்ம வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். நாம் எப்போ அது கிடைக்கும், எல்லாருக்கும் அது கிடைக்குமா அப்படின்னா இல்லை. கடவுளுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகள் நிறைவை காண்பார்கள். ஆகவே தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதை நம்மிடத்துல அவர் வந்து பேசுகிறாரு, இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு தான் இந்த வார்த்தை. இந்த சிறப்பான ஒரு நாட்களில் நம்ம இருக்கிறோம். நவம்பர் மாதம் அப்படின்னாலே இறந்தோரை நினைவு கூறுகிற ஒரு மாதம், நம்முடைய இறந்த நம்பிக்கையாளர்களை, இறந்த நம்பிக்கையாளர். அப்போது இந்த மாதம் முழுதாக பார்த்திங்கன்னாக்க ஒரு விதமான ஒரு பயங்கரமான ஒரு செய்திகள் தான், ஒரு மாதிரி ஒரு வாசகங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி. அப்போக்லிப்டிக், அதாவது திருவழிப்பாட்டு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவழிப்பாடு எப்படி ஒரு புரியாத ஒரு மொழியில் இருக்கிறதோ அதே போல் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை தான் நம்ம இந்த நாட்களில் அதிகமாக தியானிப்போம். இந்த தியானத்தினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, நம்மை நாம் புரிந்து கொள்ளவும், நம்முடைய நிறைவு எப்படி இருக்கணுங்கிறத நாம் உறுதி செய்யவும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்தில் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்துக்கிட்டு அப்படி இப்படி அவங்க வாழ்க்கை உலகத்தில் இருந்தாங்க. ஆனால் அங்கே அழிவு வந்தது. லோத்தின் காலத்திலும் நடந்தது, மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள். பாருங்கள், எல்லாமே அந்த ஒரு சிலர் மட்டும்தான் அவையராக இருந்தாங்க. இப்போ நோவாவின் காலத்தில் அவர் பெட்டகம் செய்தார், எல்லோரும் ஏளனமாக சிரித்தாங்க. லோத்துவின் காலத்தில் வானத்துத்தர்கள் வந்து அவருக்கு அறிக்கை செய்துட்டாங்க, அழிவு வரப்போகிறது அப்படின்னு. அப்போது எல்லாத்திட்டையும் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக, நல்ல மனுஷன், அவர் எல்லாரையும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. சிறப்பாக இன்னொரு அடையாளத்தை நம்ம லோத்துடைய அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது பார்ப்போம். அவருடைய மகள்களுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட இரண்டு மருமகன்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் போய் சொல்கிறாரு, அவங்க அவரை ஏளனப்படுத்துகிறாங்க, அவரை வந்து அவர் சட்டை செய்யலை. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலை. ஒருபுறம் ஒரு சிலர் மீட்கப்பட தகுதியான நிலையில் நிற்பதும், அங்கிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த தகுதியை இழந்து நிற்பதும் ஒரு அடையாளமாய் நம்ம பார்க்கப்படுகிறது. அந்நாளில் இப்போது இந்த செய்திகள் வழியாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அழிவு உண்டு அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்பணும். ஒரு சில வாலிப பிள்ளைகள் வந்து சொல்லும் பொழுது பேசும்போது சொல்லுவாங்க, இப்போவே என்ன கடவுள் கோயிலுக்கெல்லாம் எதுக்கு போகணும், வரணும், ஏன் கடவுளை தேடணும், நமக்கு எங்களுக்கு ஒரு நேரம் இருக்குது. இப்போ எப்படி அப்பா அம்மா வயசானோன்னே கோயில் கோயிலும் சுற்றுறாங்க, சொல்லியிருப்பாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம், உங்கள் அப்பன் அப்படி தான் சுற்றுனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் பிள்ளைகள் அதை உள்வாங்கி கொண்டு எங்களுக்கும் ஒரு நேரம் வரும், நாங்களும் அப்போ போவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கடவுளை விட்டு நிறைய பேர் தூரமாக போய் நிற்கிறத பார்க்குறோம். அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தாலும் ஒரு மனம் ஒன்றிக்க முடியாத ஒரு வேதனையில் அவங்க ஆலயத்தில் வந்து இருக்கிறத பார்க்குறோம். கோயிலுக்கு வெளியே நின்று கொண்டு அப்பா அம்மா வர சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஒரு சில இடங்களில் நாங்கள் பார்க்குறப்போ ரொம்ப மனசுக்கு காயங்களாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம சொல்கிறதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஒரு ஆலயத்தில் நான் இருந்தப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் நான் வெளியில் கோயில் உள்ள விரட்டி விடுவேன், ஏன்னா சின்ன பிள்ளைங்க வெளியில் விளையாடுவாங்க. அப்போது ஒரு வாலிபர்கள் கூட்டம், வாலிபர்கள் பசங்க எல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கான். உட்காந்துக்கிட்டு தூரத்துலேருந்து நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க, அதாவது ஒரு காசை சுண்டி விடுறாங்க எல்லோரும், அதை போய் யார் உடனே எடுக்கணும், யார் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து கோயிலில் பூசை நடந்துகிட்டு இருக்கப்போ அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விளையாட்டு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்குது. இது அந்த பிள்ளைங்க மட்டும் இது விளையாடுறாங்க, வேறு விளையாட்டு. சில பேர் செல்ஃபோனை வச்சு நோன்றது விளையாட்டு, சில பேர் தங்களுடைய பிஸ்னஸை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது அவங்களுடைய பிஸ்னஸ் விளையாட்டு. சில பேர் யாரை கவுக்கலாம், யாரை பற்றி யாருடைய பெருமை இந்த இடத்துல நிறைவாக இருக்குதுன்னு பெருமையை நினைக்கிறவங்க, அது ஒரு விளையாட்டு. இப்படி எல்லோருமே மனசளவில் ஏதோ ஒரு விளையாட்டிலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் விளையாட போகிற விளையாட்டை நீ பாரு, அந்த விளையாட்டை தான் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது, அந்த முடிவு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அப்போது ஆண்டவர் இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், இன்றைக்கி மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருளை எடுக்க கீழே இறங்க வேண்டாம், அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். பாருங்கள், அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. லோத்தின் மனைவி என்ன செய்தாங்க, அவங்க ஓடும்போது கடவுளுடைய ஒரு வாக்கு வருது, என்ன வார்த்தை வருது, திரும்பி பார்க்காத, என்ன நடக்குதுன்னு கியூரியாசிட்டியில் திரும்பி பார்க்காத, ஓடு. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தை மனசுக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் அதை விட எப்படி அழியிறாங்கன்னு பார்ப்போம், எப்படி அந்த வேதனை வருதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி. அப்போ பாருங்கள், அது அவங்கள அந்த அந்த ஒரு உப்பு தூணாய் மாற்றியது. அப்போது அந்த இடத்துல இதே போல் இந்த அடையாளம் எதுக்கு, இப்போ அவங்க தவறு பண்ணினாங்க அதனால் அவங்க இப்படி வைத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறது ஒரு பார்வையாக இருந்தாலும், இன்னொரு பார்வை இப்படி கடவுளுடைய திட்டத்தில் திரும்பி பார்க்குற ஒரு நிலை அங்கே இருக்காது. அதைத்தான் வந்து லோத்தினுடைய மனைவியை வைத்து கடவுள் நமக்கு ஒரு பெரிய அடையாளத்தை காட்டியிருக்கிறாரு. அந்த அழிவின் நாட்களில் நீ திரும்பி பார்க்க முடியாது, திரும்பி பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது, அதாவது நம்மையே நம்ம என்ன செய்ய முடியாது, காப்பாற்றி கொள்ள முடியாது. அதுதான் அந்த இடத்துல உணரப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நான் இறந்த பிற்பாடு என் ஆத்மாவுக்கு நான் போய் ஓரமாக உட்காந்து ஜெபிச்சிருவேன், நான் இறந்த பிற்பாடு என்னுடைய ஆத்மாவை மீட்டெடுத்துக்க எனக்கு தெரியும் சொல்ல முடியாது. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்தார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு அது திரும்பி பார்க்க முடியல, அதுக்குள்ளே அவங்க உப்பா மாறிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். இதை பாரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்த்திங்க எதிர்ப்புதமாக இருக்கும். நம்மளாம் இந்த உயிரை காத்துக்கிறவள தான் எல்லாமே, நிலத்தை வாங்குகிறோம், வீட்டை வாங்குகிறோம், பெருமையை சேர்த்து வைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர்னு போட்டிருக்கு. யார் ஒருத்தர் தம் உயிரை இழப்பாரோ அதை காத்துக்கொள்வர் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இழக்கிறதுனா என்ன, இன்றைக்கி அதுதான் ஆண்டவருக்குள்ளே நம்ம தியானிக்கணும். இதை தான் தியானிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான பகுதியாக இருக்குது. இன்றைக்கி அதுக்கு தொடர்ச்சியாக வருது பாருங்கள், ரெண்டு பேர் கட்டிலில் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் மற்றவர் விடப்படுவர், இருவர் சேர்ந்து மாவு அரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் மற்றவர் விடப்படுவர், வயலில் இருப்பர் இருவர் அதில் ஒருத்தர் விடப்படுவர் மற்றவர் எடுத்துக்கொள்ளப்படுவர். பாருங்கள், இப்படி ஒரு ஒரு வீடியோ ஒன்று வந்தது எனக்கு, ஒரு படம் ஒன்று பார்த்தேன் ஒரு டிவியில் ஒரு சேனலில், நம்ம கிறிஸ்தவ இதை பற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அதில் என்னென்னா, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேண்ட்டு சட்டையும் தான் அங்கே இருக்குது, ஆளை காணோம். டாய்லெட்டுக்கு போனவர் டாய்லெட்டில் பேண்ட் சண்டையெல்லாம் அந்த ஸ்கர்ட்டெல்லாம் கிடக்குது, அந்த லேடியை காணோம். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருந்தாங்க அந்த படத்தில். இது அப்படியே லிட்ரலாக நம்ம அப்படி தான் பார்க்கணுமா அப்படின்னா இல்லை. அதாவது இது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் ஆழமானது. அந்த கடைசி வரிகள் நமக்கு வந்து அது எப்படி பார்க்கணுன்னு காட்டுறாரு. பாருங்கள், இயேசு சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கடுகுகளும் வந்து கூடும் அப்படிங்கிறார். அப்போ இது ரொம்ப கடினமான வார்த்தை பாருங்களேன், பிணம் எங்கே இருக்கிறதோ. அப்போ பிணம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த நம்ம பணத்துக்கு என்ன மரியாதை கொடுப்போம், பணம் என்பது தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த நிலை, அதுதான் அந்த பிணத்தினுடைய ஸ்டேட்டஸ். அப்போ இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க இந்த இடத்துல தான் இது நடக்க போகுது, இந்த இடத்துல தான் கொல்லக்கூடிய அந்த கழுகுகளின் அடையாளங்கள் தென்படும். அப்போது கடவுள் இன்றைக்கி எச்சரிக்கை செய்தே இதை வைக்கிறார். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறேன், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் அடோன் பண்ணிக்கிட்டு நான் வாழ்க்கை இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் அந்த வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ளலைங்கிறது முன்னாடி இருக்கிற வசனம் சொல்லுகிறது அடையாளம். அப்போது யார் பிணம்? பெரிய பணக்காரன், பெரிய பணம் வச்சுருக்கிறோம், பெரிய பிஸ்னஸ், உலகெல்லாம் நம்மளை திரும்பி பார்க்குது. ஆனால் அவர்கள் வாழ்வை இழந்தவர்கள், தம் உயிரை காக்க வழி தேடி கொண்டிருக்கிறவங்க, இவங்க தான் பிணத்திற்கு ஒப்பானவர்கள். இன்றைக்கி அதை தான் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம கடவுள் அதுக்காக நம்ம பெரிய பணம் படைத்தவராக இருப்பது தவறா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நீங்கள் பணம் படைத்தவராக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த பணத்தை நோக்கியே ஓடுகிறதா, அல்லது அந்த கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் கடவுளுடைய திட்டத்தில் பயன்படுத்துகிறேன்? அறிவு, பணம், பொருள், பெருமை, அதிகாரம் எல்லாமே இதில் வந்துடும், எல்லாமே இதுக்குள்ளே நிற்கும். நம்ம வெறும் பணத்தை ஒன்று பணக்காரங்களை மட்டும் நம்ம பார்க்குறதில்ல, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அப்போ ஏழைகளை எப்படி பார்க்குறாங்க? ஒரு ஆயராக இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஆயர், நம்மளுடைய ஆன்மீக தளத்தில் ஆயர் தான் ஒரு உயர்ந்த நிலை, அல்லது ஒரு பங்கு தந்தை ஒரு பங்கில் உயர்ந்த நிலை. அப்போ அந்த பங்கில் உட்காந்துக்கிட்டு அந்த பங்கு தந்தை என்ன செய்யணும்? எளியவர்களை கண்ணோக்கி பார்க்கணும், எளியவர்களை, அந்த மக்களுக்காக தன்னை இழக்கணும். ஒரு ஆயர் என்பவர் அப்படி தான் இழக்கணும். அப்படிப்பட்ட மனநிலை இல்லை அப்படின்னா அவர் அந்த இடத்துல உட்காந்து அதிகாரத்தின் வழியாக தன்னை அவருங்க வாழ்வை ஆதாயமாக்கி கொள்ள நினைக்கிறாங்கன்னா அதை இழந்து போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு கிடைக்க போகிறது அதுதான் பிணத்தினுடைய நிலை. அதனால் இன்றைக்கி அது எந்த தளத்தில், ஏன் நான் ஆயர்களையும் குருக்களையும் சொல்கிறேன், நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இப்போ மக்களை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இல்லை எல்லாத்துக்குமே இதே நிலை தான். அதனால் எல்லோருமே அவரவர் இடத்தை சரி செய்து கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம் பிள்ளைகளை. ஆண்டவர் பாருங்கள், இன்றைக்கி முதல் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் எழுதிய இரண்டாவது திருமுகம் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்குது. அதில் பாருங்கள், நீங்கள் கட்டளைகள் நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்தது தான், அதை கடைபிடித்து வாழுங்கள். கடைபிடித்தாதான் வாழ்கிற நிலை ஏற்படும். நம்ம சும்மா வந்து கோயிலுக்கு போகிறேன், சும்மா நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஃப்ரேமில் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்கிறவங்க இல்லை. அந்த ஃப்ரேமை வைத்து கொண்டு நாம் உலகத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தோம்னா வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம எது சரியானதுங்கிறத நம்ம அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதில் சொல்லப்படுது, ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு சிந்திக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது பிள்ளைகளே. ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். அவங்க எதை வந்து இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், இவர்களே எதிர்கிறிஸ்துக்கள், அந்து கிறிஸ்துன்னு சொல்லுவோம். இப்போ அந்து கிறிஸ்துனோனே நம்ம என்னமோ 666 மேலே பூசிக்கிட்டு வருமானலாம் பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் இயேசுவினுடைய மனித நிலையை மறுக்கிறார்களோ, இப்போ மனித நிலைனா என்ன, துன்புறுகிற ஒரு மனித நிலை. இயேசு தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் பாருங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க, மானிட மகன். அவர் நான் தெய்வ மகன் அப்படி சொல்லலை, மானிட மகன். அவர் தெய்வம் அடிப்படையில், இஸ் அ காட் ஹிம்செல்ஃப், கடவுளாகவே இருக்கிறார். ஆனால் அவர் இந்த உலகத்தில் காட்ட விரும்புகிற அடையாளம் என்னென்னா மானிட நிலை. அப்போ அதனால தான் கத்தோலிக்க திருவை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மறைக்கல்வியை சொல்லிக் கொடுக்குற பொழுது கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, கடவுள் அவர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார். இதுதான் அந்த கேள்விக்கான ஒரு ஒரு பதில். அவர் கடவுளாக இருக்கிறார், கடவுளாக மட்டுமே இருக்கிறார் இல்லை, அவர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார். அவர் மனித நிலையில் தான் முழுமையாக நம்மோடு இணைந்து போராடுறார். இந்த உலகத்தில் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. அவர்கிட்ட ஆன்மாவில் ஒரு தெய்வ நிலை இருந்தது. அந்த ஆன்மாவில் இருந்த தெய்வ நிலை அவரை பாவத்திற்குள்ள பாவத்தையெல்லாம் அவர் வெற்றியடைய செய்தது. ஆனால் உடல் மனித நிலையிலே தான் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் துன்பங்களை எல்லாம் அவர் மேஜிக்கில் ஏற்றுக்கிட்டாரு. அவர் மேஜிக் பண்ணி அந்த சிலுவை சாவெல்லாம் அவரால் தாங்க முடிஞ்சது. ஏன்னா அவர் கடவுளாக இருந்தனால் தாங்கிக்கிட்டாரு. இப்படியெல்லாம் விளக்கங்களை கொடுக்குறவர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய நம்ம ஜெபக்கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். அங்கே யாராவது துன்பங்களை ஏற்றுக்க ரெடியாக இருக்கிறியா நீ வான்னு சொல்லி ஒரு பேனர் போடுங்க, ஒருத்தனும் அந்த ப்ரேயருக்கு போக மாட்டான். குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார். உனக்கு கையில் காசு இல்லையா, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஒருத்தர் சொன்ன சாட்சியம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ப்ரேயருக்கு போகிறாரு, அங்கே பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருக்கு கொடுன்னாரு. அவர் பையில் இருந்தது கொஞ்சோண்டு காசு. அவர் தன்னுடைய மிச்சமீதியாக இருந்ததெல்லாம் அள்ளி போட்டுட்டு பிஸ்னஸ் என்ன செய்யறதுன்னு தெரியல, நொடிச்சு போயிடுச்சு. அவர் வந்திருக்கிறார், அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டார். அடுத்தது பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை. எப்படியோ ததகா புதக்கான்னு ஒருத்தர் உதவியை வாங்கி கொண்டு அவர் என்ன செய்கிறார், வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் இருந்ததையும் நான் இழந்துட்டேன், இருந்ததையும் நான் ஆண்டவர்கிட்ட போட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு அவர் மனம் பதப்பதைப்போட்டு பைபிள் எடுத்து வாசி திறந்து பார்த்தாரா, அவர் அங்கே போட்டதை விட மூணு மடங்கு காசு பைபிளுக்குள்ளே இருந்துச்சான். இன்றைக்கி இப்படித்தான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் பிள்ளைகளை. இது நடந்ததா, இதுக்கு சாட்சியம் உண்டா அப்படின்றதெல்லாம் தெரியல. கடவுள் வந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான விதத்தில் கடவுள் வந்து நம்மக்கிட்ட வேலை செய்ய மாட்டார். அமானுஷ்யமாக கடவுள் செய்வார், எப்போ செய்யணுமோ அப்போ தான் செய்வார். எல்லா நேரத்துலேயும் அவர் என்ன செய்கிறார், அவர் இன்றைக்கி நம்மளை மானிட நிலையிலேயே நம்ம போராட்டத்தை கடந்து செல்ல தான் அழைக்கிறார் பிள்ளைகளை. இதை தாண்டி வேறு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கடவுளிடமிருந்து தான் வருகிறதா என்பதை நாம் ஒத்து பார்க்கணும். நம்மளுடைய திருச்சபையை அங்கீகரிக்கணும். அதுக்கு தான் திருச்சபையை பாருங்கன்னு சொல்கிறோம். நமக்கும் நம்மளுடைய ஆயர்களுக்கும் நம்ம குருக்களுக்கும் நமக்கு இருக்கிற உறவை பற்றியெல்லாம் நான் பேசலை. நாம் திருச்சபை என்கிற நிலையில் த ஃபோரம் அவங்க என்ன செய்ய, அந்த திருச்சபை சில காரியத்தை அங்கீகரிக்கும். திருச்சபை அங்கீகரிக்கும் போது தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா கடவுள் திருச்சபை வழியாக தான் நம்மளோட பேசுவார். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தபோது இங்கே ஒரு நபர், ஒரு சாதாரண ஒரு உலகியல் சார்ந்த ஒரு நபர் எனக்கு ஒரு போராட்டமாக இருந்தார். இங்கே ஆயர் இப்போ என் நான் நடுவில் நிற்கிறேன், நான் வந்து துன்பத்துக்குள்ளே நிற்கிறேன், இந்த நபரால் துன்பப்படுத்தப்படுறேன். இப்போ நான் போய் என்ன செய்யணும், இதை ஆயர்கிட்ட சொல்லணும். சொன்னன்னா ஆயர் என் மேலே கோபப்படுவார், ஏன் நீ இப்படியெல்லாம் செய்த, ஏன் இந்த தவறை செய்தாய் அப்படின்னு என்னை அவர் என்ன செய்வார், தண்டிக்க வாய்ப்பு இருக்கிற என்னுடைய குருத்துவ வாழ்க்கையே ஒருவேளை கேள்விக்குறியாக போகலாம். அப்போது இரண்டு, அதாவது இருதலை கொல்லி அந்த எறும்பு போலன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், இங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, இங்கிட்டு விழுந்தால் அது வேதனை, ரொம்ப வேதனை. இங்கே போய் ஆயரிடத்துல அந்த நிலையை சொல்லலாம், நம்மளுடைய உண்மைத்தனத்தை புரிய வைக்கலாம் அப்படின்னா அவர் புரிந்து கொள்வாரா அப்படிங்கிறது தெரியல. அப்போது உதவி செய்கிற சில நண்பர்கள் வேண்டாம், இப்போ எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை நிறுத்துகிறாங்க. அந்த பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு குரு பட்டம் நெருங்கி வந்து விட்டது, இந்த நேரத்தில் போய் குழப்ப வேண்டாம், நீ அமைதியாக இருங்கிறாங்க. இந்த பக்கம் நெருக்குதல் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ தூரத்துக்குன்னா நான் என்னுடைய குருத்துவமே கேள்விக்குறியாகிற அளவுக்கு. எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, திருச்சபை வழியாக கடவுள் நம்மை வழி நடத்துகிறாருங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நான் இரண்டுக்கு நடுவில் நான் சிக்கி தவித்த அந்த நேரம் கடவுள்கிட்ட நான் மன்றாடினேன், ஆண்டவரே நான் எங்கே இப்போ போய் நான் விழுறதுன்னு எனக்கு தெரியல, ஒன்று நடுவில் நான் போய் சாகணும் அவ்வளோதான். அப்போ பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கணும்னா நான் செத்துட்டா ஒரு பிரச்சனை என்னை பொறுத்தளவில் முடிஞ்சிடும், ஆனால் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது என்னமோ நடந்திருக்கு இவனுடைய விஷயத்தில்னு. அப்போ நான் காப்பாற்றப்பட நீங்கள் தான் எனக்கு ஒரே வழி, எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு, நான் கண்ணை மூடி ஜெபித்த போது என்னுடைய அடையாளம் யார் என்று கேட்டார், என்னுடைய நபர் யார், எனக்கு உகந்த அடையாளம் யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆயர், என்னுடைய பிஷப் அப்படின்னு சொன்னேன். அவர் தான் திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கா, அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் எனக்கு உகந்தவரா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாராங்கிறதெல்லாம் அடுத்தது. கேட்ட கேள்விக்கு பதில், அவர் உமக்கு உம்முடைய அடையாளம் பிஷப் தான், இந்த இங்கே இருக்கிற நபர் இல்லை. அப்போ சொன்னார், கடவுள் என்கிட்ட சொன்னது அப்போ அங்கே போ அப்படின்னார். உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கு நான் அவரிடத்திலே போய் ஆயரிடத்திலே அந்த விஷயத்தை குறித்து பேசிய பொழுது அங்கே கடவுளுடைய விடுதலையை நான் அவருடைய வாயிலிருந்து பார்த்தேன். டோன்ட் டு வரி ஆல்பர்ட், நம்ம இதெல்லாம் கடந்து வரதான் வேணும், கவலைப்படாத, இந்த வார்த்தையை தான் கடவுள் என்னிடத்திலே வைத்தார் அன்றைக்கு. அன்புக்குரியவர்களே, அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் திருச்சபைக்குள்ளே இருந்து சிந்திக்கணும் இந்த காரியங்கள். இப்போ இந்த ஏமாற்றுவோர் பலர் இருக்கிறாங்க அப்படின்ற போது நீங்களாக ஒருவரை தேடி போய் இதுதான் என்னுடைய விடுதலைன்னு சொல்லி நம்ம ஒரு மனுஷன்கிட்ட விழும்போது அங்கிருந்து ஏமாத்துத்தனமும் நமக்கு வேதனையான காரியங்களும் வந்து விழுந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிற அடையாளங்கள் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதராக வந்தவரின் உண்மை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் என்ன செய்கிறாங்க, வேறு விதமான ஒரு அமானுஷ்யத்தை திணிப்பாங்க. சில பேர் வீடுகளுக்கு அதான் சொல்லுவேன், உன் வீட்டுக்குள்ளே ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு நீ ஜெபிக்க வைக்கிறீன்னா எதுக்கு முதல்ல கூப்பிட்ற, நீ கை தூக்குனியா, நீ போராடுனியா, நீ ஜெபிச்சியா, அதுக்கு பிறகு நீ என்ன செய் கூப்பிடு, உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீ கூப்பிடு. பாருங்கள், கடவுள் நேரடியாக நம்மகிட்ட தான் பேசுவார், உடனே அடுத்த வீட்டுக்காரன்ட்ட பேசி நம்மகிட்ட சொல்ல மாட்டார், பிள்ளைகள்கிட்ட நேராக பேசுவார். அப்போது சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தவறி போகிற போது யாரோ ஒருத்தரை கூப்பிடு வீட்டுக்குள்ளே விடும்போது அவர்கள் கண்ணை மூடி அவங்க சொல்லுவாங்க, இங்கே இங்கே ஒரு இருளாக இருக்குது, இங்கே ஏதோ அசைது, இங்கே ஏதோ உட்கார்ந்துருக்கு, உன் வீட்டுக்குள்ளே போய் இந்த மெழுகுதிரியை கொளுத்தி வை, இந்த தகடை வை, தாயத்தை வை, அப்போ தான் என்ன செய்வாங்க, பிசாசு உன் வீட்டுக்குள்ளே உள்ள வரும். இந்த பொருள்கள் வழியாகவும் நீ அழைத்த அந்த தவறான நபர் வழியாகவும் வரும். இவர்கள் தான் அந்த கிறிஸ்து, வார்த்தையின் வழியாக விடுவிக்க தெரியாதவர்கள். அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கையாயிருங்க, இப்படி உலகம் அழிவினுடைய காலத்தில் இந்த குழப்பங்கள் எல்லாம் வரும், இதோ இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, நம்பி ஓடாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே ஓடிவா. ஆண்டவர் சொல்கிறார் எரேமியா 32:40 நம்ம எரேமியாவினுடைய நூல்லையே இதை பார்க்குறோம், நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவறமாட்டேன், என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன், இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். பாருங்க, அதனால் உனக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லாமே மாறி நான் எல்லாமே சூப்பராக நடந்துரும்னு கடவுள் சொல்லலை, அச்சத்தை வைப்பேன், என்ன துன்பம் வந்தாலும் அவன் என்னை விட்டு விலகி போக மாட்டான். இதுதான் ஆசீர்வாதம். அந்த துன்ப நேரத்தில் கடவுளை இருக பற்றி கொண்டு இருக்கிற அந்த அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிள்ளைகள் மரியாதை போல, சூசேப்பரை போல, திருத்தூதர்களைப் போல நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிற்கிறீங்கன்றதுக்கான அடையாளம். ஆண்டவர் பல இடத்துல புடமிடப்பட்டதுனால கிடைத்த ஆசை, ஆண்டவர் புடமிடுறார் பிள்ளைகளை நம்மளை. நீ சாலமணி ஞானநூல் 3:1 எழுதப்பட்டிருக்கு, நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. கடுந்தொல்லை வரும் ஆனால் தீண்டாது. தீண்டுறதுன்னா என்ன, அது கொத்தி பாம்பு தீண்டுதல், கொத்தி நம்மளை சாகடிக்கிறது, சாகடிக்க முடியாது, அது பயமுறுத்தலாம், அது நம்ம காலை சுற்றிக்கிட்டு இருக்கலாம் பாம்பை போல, அது நம்மளை வந்து வேதனை உரை செய்யலாம், ஆனால் அது என்ன செய்யாது, நம்மளை கொத்தி சாகடிக்க முடியாது. இப்போ நானும் அப்படித்தான் ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டிருந்த பொழுது இந்த பயம் வேதனை என்ன நிகழப்போகிறதோ என்கிற அச்சமெல்லாம் இருந்தது, ஆனால் அது என்னை தீண்ட முடியல, அதுதான் அடையாளம். இப்போ 6வது இறைவசனம் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார், எரிவழி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். இப்போ நேர்மையாளர்களை கூட கடவுள் எப்படி செய்கிறார் பாருங்கள், புடமிடுகிறார். உன் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் அதிகமாக வருதா, ஆண்டவர் உன்னை புடமிடுகிறார், நீ என்ன செய், அதை எதிர்த்து நில், அதை கடந்து செல். ஆண்டவர் அது தான் விரும்புகிறார். அந்த நேரம் யாரை நோக்கி நீ கூப்பிடுற, பெயர் சொல்லி கூப்பிடுற. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் வேற்று தெய்வங்களை நோக்கி கூப்பிடுவாங்க, வேற்று தெய்வங்கள். வீட்டில் ஒரு கோழிக்கு ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா போதுங்க, உடனே சொல்லுவாங்க, நான் கோழியை இந்த தெய்வத்துக்கு நான் நேர்ந்து விடுறேன், உன் குடும்பம் நாசமாய் போவதற்கு இதைவிட வேறு அடையாளம் வேறு ஒன்றும் தேவையில்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு உன் கோழியை நீ காப்பாற்றிடுவேன், ஆனால் உன் பிள்ளைகள் அவமானத்துக்கு உட்படுவார்கள். எச்சரிக்கையான செய்தியை கடவுள் கொடுக்குறாரு. அதனால் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல நேர்மையாளர்களை கடவுள் இப்படி தான் புடமிட்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். இப்படியெல்லாம் செய்த பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க, அவரோட நின்னாங்க. யோபு நேர்மையாளர் எப்படி நின்னார் பாருங்க, மரியாள் ஒரு நேர்மையாளர் எப்படி நின்னாங்க, யோசேப்பு ஒரு நேர்மையாளர் எப்படி நின்னார், பேதுரு ஒரு நேர்மையாளர் எப்படி நின்னாரு, தலையை வெட்டும தலையை வந்து அவங்க சிலுவையில் அறைய போகும் போது கூட தலைகள் அறைங்கன்னு சொல்லி தன்னை கையளித்தவர்கள் அல்லவா, தலையை வெட்டும் பொழுது கூட அவர்கள் கதறி கடவுளை பழித்துரைக்கவில்லை அல்லவா, கடவுளுக்கு தங்களை கையளித்தார்களே, இதுதானே அடையாளம். பாருங்க, கடவுள் இப்படிப்பட்டவர்களை சந்திக்க வரும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒளி வீசுவார்கள், அரிதாள் நடுவே தீப்பறி போல பறந்து சுடர் விடுவார்கள். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் அப்படி உங்கள் துன்பத்தில் கடந்து போனீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நடக்கும். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். பாருங்கள், அந்த நேரத்தில் நம்பணும், இந்த தெய்வம் எனக்கு உதவி செய்யும், அதாவது நமக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் அந்த தெய்வம் எனக்கு உதவி செய்வார், எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நீ சொல்லக்கூடாது, அது அவர் சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு காட்டுறாரு சில அடையாளத்தை, அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர், அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர், அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர், அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். அப்படிங்களா, யூதா 1:21 இதே வசனத்தை இந்த சாலமணி ஞானநூல் 3:9 அதை ஆழப்படுத்தி சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள், என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பாருங்கள். பாருங்க, 1 யோவான் 3:14 நம்ம பார்க்கிறோம், நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம், அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். என் அன்பு பிள்ளைகளே, இதுதான் நம்ம புடமிடப்படுவதற்கான ஒரு நிலை, அன்பு கொள்ளாதோர். இன்றைக்கி நம்ம அன்பு கொள்ளாமல் பைபிளை தூக்கிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்தால் வீட்டுக்குள்ளே ஒன்றால் இருக்க முடியல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், வெளியில் ஊழியம்ங்கிற பேரில் அல்லது மக்களை ஏமாற்றுகிற கடவுளுடைய பெயரால் ஏதோ ஒன்றை சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்மையும் ஏமாற்றி கொண்டு கடவுளையும் ஏமாற்றுகிறோம், மக்களையும் ஏமாற்றுகிற இந்த அடையாளங்கள் எல்லாம் வேதனைக்குரிய அடையாளங்களாக இருக்கப் போகிறது என்பதை கடவுள் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல், பார்த்தீங்களா, கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். போதனையில் நிலைத்திரு. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, இது பத்தாது. உங்களை நீங்கள் இன்னும் என்ன செய்யணும், பரிசோதித்து பார்க்கணும். இன்னும் பரிசோதித்து பார்த்து நீங்கள் சரியாகத்தான் நிற்கிறீங்களா, யாரை நம்பி இருக்கிறீங்க, கடவுள் கொடுத்துருக்கிற அடையாளத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு மனுஷனை நோக்கிய ஓட்டம், ஏதோ ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஓட்டம், இது நேர்மையற்ற ஒரு ஓட்டம். ஆண்டவர் அதை வெறுக்கிறார். பிள்ளைகளே, இன்றைக்கு நாளில் ஆண்டவர் இப்படிப்பட்ட அடையாளத்தை சீர்தூக்கி பார்க்க நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் சிந்தித்து பார்த்து கடவுள் கொடுக்கிற இந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் மறுபரிசீலனை செய்து பாருங்கள். இந்த பிணத்தினுடைய அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும். இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிற இடத்துல தான் கழுகுக்கு இணையான நிறைய வேதனைகள் வந்து கூடும். நாம் அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு பெருமை, நமக்கு அது அதிகாரம், நம்மளுடைய தோரணை என்றெல்லாம் நீங்கள் அதை வடிவம் கொடுத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இழந்து போக போகிறது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கையாக வைக்கிறார். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய வார்த்தைகள் உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அது நம்ம எல்லோருடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்க உதவுகிறது. அதனால தான் நீ யாருங்கிறத கண்டுபிடிக்க வேதத்தை எடுத்து வாசி. பைபிள் எடுத்து வாசித்தா நான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு சொத்து கிடைக்குமா, சொத்துலாம் கிடைக்கும்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. உனக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா, பொண்ணு கிடைக்குமா, எனக்கு அதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியும், உனக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணம் சரியானதா, உனக்குள்ளே இருக்கிற அந்த நோக்கம் சரியானதா, உன்னுடைய பிறப்பினுடைய தாகத்தை நீ அறிந்திருக்கிறாயா, ஆண்டவர் எந்த திட்டத்தை உனக்கு வைத்தார் என்பதை நீ கண்டுபிடித்து விட்டாயா. இதை நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் நடக்கும். இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களால் மகிழ்ந்திருக்க ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே பயணித்து பாருங்க. கிருபையான தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.
Yeah.